அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 12. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறதென்று அவன் அறிந்து பேதுருவையும் பிடிக்க பின்தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு மக்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று நினைத்து அவனை காவல் காக்கும்படி 4 போர் வீரர்கள் அடங்கிய 4 படைக்குழுவினரிடம் ஒப்படைத்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காவலில் இருக்கும்போது சபை மக்கள் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளிலே கட்டப்பட்டு 2 போர் வீரர்கள் நடுவே தூங்கிக் கொண்டிருந்தான். காவற்காரர்களும் கதவிற்கு முன்னே இருந்து சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து கழன்று கீழே விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் ஆடையையும் காலணிகளையும் அணிந்து கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதன் மறுபடியும் அவனை நோக்கி, உன் மேலாடையை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று தூதனால் செய்யப்பட்டது உண்மை என்று தெரியாமல் தான் ஒரு தரிசனம் பார்த்ததாக நினைத்தான். அவர்கள் முதலாம் மற்றும் 2 காவல்களை கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவின் அருகே வந்தபோது அது தானாக அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி வழியாக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத மக்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது உண்மையாக புரிந்து கொண்டேன் என்றான். அவன் இப்படி புரிந்து கொண்ட பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் யார் என்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் குரலை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் திரும்ப உள்ளே ஓடிப்போய் பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று சொன்னாள். அவர்கள், நீ உளறுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாக சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அது பேதுருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். பேதுரு தொடர்ந்து கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் கதவை திறந்தபோது அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் அவர்களை பார்த்து கை அசைத்து கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விளக்கி இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து காவலர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி அவன் அங்கு இல்லை என்ற போது காவல்காரர்களை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதையா நாட்டை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே தங்கியிருந்தான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் மேலும் சீதோனியர் மேலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்களுடைய தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியால் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி அவன் மூலமாக சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறிக்கப்பட்ட நாளிலே ஏரோது ராஜ உடை அணிந்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது அனைவரும், இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து மரித்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகியது. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை முடித்த பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்.